நேப்லான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குறிப்பாக குழந்தைகள் இருந்த வீடுகளில், அல்லது குழந்தைகள் பெரியவர்களாக இருந்தாலும் கூட, ஒரு 2008 குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நேப்லான் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஆஸ்திரேலியாவில் கல்வி கற்கும் குழந்தைகளின் தரத்தை மேம்படுத்த அரசு வந்து 2008 அறிமுகம் செய்ததுதான் நேப்லான். அது நேப்லான்னா என்ன அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? நேப்லான்னா தி நேஷனல் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் லிட்டரசி அண்ட் நியூமரசி, அதுக்கு சுருக்கம் தான் நேப்லான், NAPLAN. இந்த திட்டம் உண்மையிலேயே குழந்தைகளின் கல்வியை, அதிலும் அவர்களோட கணித அறிவை, ஆங்கில மொழி திறனை வளர்க்க உதவுகிறதாங்கிறதா கேள்வி. அதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏன் நேப்லானை பற்றி நாம் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, குறைந்த சமூக பொருளாதார பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து வர்ற குழந்தைகள் இந்த நேப்லான் சோதனையில் அதிகமாக சாதிப்பதில்லை, அதிக புள்ளிகளை எடுப்பதில்லை. சிட்டி அல்லது நகரங்களில் வாழ்கின்றவர்கள் அப்படியான குழந்தைகள் தான் அதிகமாக இதில் வந்து புள்ளி எடுக்கிறாங்க, சாதிக்கிறாங்க. ரூரலில் அல்லது வந்து உள்ளூர்களில் அல்லது வந்து சமூக பொருளாதார பின்னணியில் குறைவான குழந்தைகள், குறைவான பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து வர்ற குழந்தைகள் அவ்வளவாக இதில் சாதிக்கிறது இல்லை அப்படின்னு கிராட்டன் இன்ஸ்டிடியூட் நடத்திய ஆய்வு முடிவு சொல்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளோட 2 எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட அனுபவசாலிகள் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து சங்கீதா. சங்கீதா வந்து ஒரு ஒலிபரப்பாளர். சங்கீதா ஸ்ரீ வந்து அது அவங்க வந்து ஒரு அம்மா, ஒரு தாய், அதனால் அவங்களுக்கு நிச்சயமாக அந்த நேப்லானை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்கு. அவங்களோட வந்து பரா, அவருக்கு பின்னணி வந்து என்ஜினியர், அவர் வந்து அவரும் கல்வி பணியில் ஈடுபட்டிருக்கிறாரு, இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு பிள்ளைகள் வந்து நேப்லானில் படிச்சிருக்கிறாங்க. இப்படி சங்கீதா, பரா அப்படின்னு ரெண்டு நிபுணர்கள் அல்ல அனுபவசாலிகள் இந்த நேப்லானை பற்றி நம்மோட கலந்துரையாட இருக்கிறாங்க. வணக்கம் சங்கீதா.
வணக்கம் ரைசர். வணக்கம் நேர்களே.
வணக்கம் பரா. உங்களுக்கு எப்படி படுது இந்த நேப்லான் வந்து இந்த குழந்தைகளோட கல்வியை மேம்படுத்துறதுக்கு, தரத்தை உயர்த்துறதுக்கு பயன்படுது அப்படிங்கிற மாதிரி படுதா, என்ன மாதிரி?
என்ன பொறுத்தவரையில சார், அனுபவம் என்றது இன்னும் நான் அனுபவத்தை எடுக்கவில்லை. எனது மகள் இந்த வருஷம் தான் முதலாக நேப்லான் செய்ய போறா. ஆனா நேப்லான் என்றத பாக்கல, நான் என்ன பொறுத்தவரையில அது நல்லதா தான் நான் எடுக்கிறேன். என்னன்னு சொன்னா, அந்த நேப்லான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 3, 5, 7, 9 அப்படி சொல்லி அந்த வகுப்புல நடைபெறுது. அந்த வகுப்புல நடக்கல அவை இந்த முன்னேற்றத்தை அவை பார்த்து போயினும். ஏன் 3 செய்யற பிள்ளை, ஏன் 5 இந்த மாதிரி செய்யுது, அந்த பிள்ளை வந்து அதுல இருந்து ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கா ஐஎஸ் 70 அப்படி பாக்கல. அது ஒரு நல்ல முறையா தான் அதை நான் பாக்குறேன். அதோட ஸ்கூலையும் ரேங்க் பண்ணினோம் அந்த நேப்லான் ரிசல்ட்ஸ் வச்சு. அப்ப இந்த ஸ்கூல் ரேங்க் பண்ணிக்கல, ஸ்கூல்ல ரேங்க் பண்ண குறைஞ்சு, ஸ்கூல் ரேங்க் குறையக்கூடாதுக்காண்டி ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைல வந்து புஷ் பண்ணி விடுவினம், படிப்பிச்சு விடுவினம், என்ற தங்களோட பள்ளிக்கூடம் கீழே விழுந்துடக்கூடாது. அப்ப அந்த கடைசியில இருக்கிற பிள்ளையும் கூட படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்குமென்றதான் இந்த பார்வையில நான் அதை பாக்குறேன்.
உண்மை என்னன்னு சொன்னா, நாங்கள் படிக்கிற விஷயங்களை ஒரு தேர்வு, ஒரு எக்ஸாமினேஷன் வைக்காமல் உண்மையில அடைவு மட்டங்களை அறிந்து கொள்ளலாம். போல அவர்களுக்கும் ஒரு ஊக்கம் இருக்கு, அது நோக்கம் இல்லாத படிப்பு மாதிரி. ஒரு அடிப்படை பரீட்சை பிளான்ன்றது பேசிக் டெஸ்ட், இட்ஸ் நாட் அ வெரி அடிமையான ஒரு படிப்பு அல்ல, சோதனை அல்ல. அந்த முறையில இது உண்மையில நல்ல ஒரு பரீட்சை, எல்லோருக்குமே ஒரு ஊக்கம். அதே நேரம் பேசிய அளவில அந்த குழந்தைகளின் அளவு மட்டத்தை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இதுக்கு இருக்கின்றது. அந்த வகையில என்னுடைய குழந்தை மற்றவர்களோடு ஒப்பிடுகையில வார இருக்கிறார்கள் என்ற ஒரு வசதி கூட இந்த சோதனை பரீட்சை மூலம் இருக்கின்றது.
ஆனா அந்த சோதனை வரும்போது, அந்த பரீட்சை அல்லது அந்த நேப்லான் டெஸ்ட்னு வரும்போது ஒருவித அழுத்தம் இருந்ததா? அதாவது பேரண்ட்ஸ் அல்லது பெற்றோருங்கிற வகையில, என் பிள்ளை வந்து நிறைய நல்லா நிறைய செய்யணும், சாதிக்கணும், நிறைய புள்ளி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தத்துக்கு நீங்க ஆட்பட்டீங்களா?
நிச்சயமாக இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான நிலைமை. ஏனென்று சொன்னால், குழந்தைகள் கொஞ்சம் அடைவு மட்டம் குறைவில் இருப்பவர்களுக்கு சில வேளைகளில் அழுத்தம் இருக்கக்கூடும். ஏனென்றால் எனது குழந்தை பாடசாலையிலே மற்றவர்களுடன் ஒப்பிடும் பொழுது குறைந்த அளவில் இருக்கக்கூடாது என்ற ஒரு மன ஆதங்கம் அவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஆதங்கம், ஏனென்றால் நாங்கள் எமது கம்யூனிட்டி, அதாவது எமது சமூகம் படிப்புக்கு மிக அதிக அளவிலான ஒரு பெருமதியை கொடுக்கின்ற ஒரு சமூகம். எனவே மற்றவர்களை விட குறைந்து விடக்கூடாது என்ற ஒரு சாதாரணமான ஒரு ஆதங்கம் ஒன்று பொதுவாகவே இருக்கும். ஆனால் குழந்தைகள் நன்றாக செய்கின்ற குழந்தைகளின் பெற்றோருக்கு இது ஒரு அழுத்தமாக இருக்கக்கூடாது என்பதுதான் எனது கருத்து.
இந்த நேப்லான்ல இருந்து கிடைக்கிற புள்ளியின் அடிப்படையில வந்து அந்த பள்ளிக்கூடத்தின், அந்த கல்விக்கூடத்தின் தரம் வந்து நிர்ணயம் செய்யப்படுது இல்லையா? தரப்படுத்தப்படுது. அது மாதிரியான தரம் நிர்ணயம் செய்யப்படும் போது இந்த ஸ்கூல்லயா நம்ம பிள்ளைய அனுப்பணும் அனுப்புறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்ததா?
அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வரவில்லை, ஆனால் பெற்றோர் அப்படி நினைக்க கூடும். ஆனால் என்ன பொறுத்தவரையில் சோதனையில போய் அந்த பிள்ளை நல்லா செய்யறது சொன்னா அந்த பிள்ளை தனியா பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் அதை செய்யறதான்றது ஒரு கேள்வி.
அதாவது நீங்க சொல்ற கருத்துப்படி அப்படின்னா குழந்தைகள் வந்து அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்ததை வந்து நேப்லான் வெளியில கொண்டு வர்றது இல்ல, அது வந்து ஏற்கனவே டியூஷனுங்கிற மாதிரியான ஒரு ஊக்கப்படுத்தல்ங்கிற மாதிரியான ஒரு இன்னொரு புறமான ஒரு கல்வி இருக்கிறதுனால அந்த தரம் வந்து உயருது அப்படியா?
அந்த தரம் உயருது. அப்ப ஒரு பள்ளிக்கூடம் இது நல்ல இந்த ரேங்க்ல முதலாவதா இருந்தா போல அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் அந்த பிள்ளைகள் நல்லா செய்து அந்த பள்ளிக்கூடம் முன்னுக்கு நிக்குதுன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற பிள்ளைகள் கன பேர் வெளியில போய் படிச்சு அந்த பள்ளிக்கூடத்தின் ரேங்க முன்னுக்கு கொண்டுவரலாமே ஒழிய கன பிள்ளைகள் பள்ளியில படிக்காத பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடம் அந்த பரீட்சையில நல்லா செய்ய மாட்டார்கள் என்றால் அந்த பள்ளிக்கூடம் ரேங்க்ல குறைஞ்சிக்கும்.
அப்ப அப்படி பார்த்தோம்னா அந்த நேப்லான் வந்து இந்த மாதிரி டியூஷனுக்கு போற பிள்ளைகள்ல அதிகமாக கொண்டிருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இது பெரிய ஒரு முக்கியமே இல்லையே? இல்ல
முக்கியமே இல்லை, அப்படித்தான் அப்படித்தான் எந்த பார்வையில நான் அப்படித்தான் பார்ப்பேன். அதிகமாக டியூஷன் போற பிள்ளைகள் அதிகமாக மெட்ட கடுமையான சோதனைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த வந்து ஒரு சாதாரண ஒரு பரீட்சையாக இருக்கும். அப்ப அவர்கள் அவர்கள் வந்து விகிதம் வந்து அவர்கள் கூடுதலான மாணவர்கள் அந்த பாடசாலையில் நிரம்ப புள்ளிகளை எடுப்பார்கள். அப்போது அவர்கள் அந்த பள்ளிக்கூடம் வந்து முதலாவது ரேங்க் இரண்டாவது ரேங்குக்கு வரும் முன்னுக்கு வரும்.
இந்த சமூக பொருளாதார பின்னணியில வந்து குறைவான அல்லது வலுவற்ற நிலையில இருக்கிற பின்னணியில இருந்து வர்ற பிள்ளைகள் வந்து நேப்லான் சோதனையில அதிகம் சாதிக்கிறது இல்லைங்கிறதான் கிராட்டன் இன்ஸ்டிடியூட் நடத்திய ஆய்வு முடிவு சொல்லுது. அந்த ஆய்வு முடிவை கொண்டு வந்த டாக்டர் பீட் கோஸ் அவர்கள்
When we look at the progress of students using NAPLAN data, we find that gaps open up between students by year three, but they get very much wider by year nine. There's two types of reasons why those gaps open up. Students who start behind fall much further behind, so that by year nine, the top students in a class might be up to 7 years ahead of where the bottom students are. The second finding was about the link between progress in school and student background, that students whose parents don't have those high levels of education fall a long way behind those peers whose parents have a degree, even from the same starting point in year three, and that's really alarming.
முக்கியமான விஷயம் நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும், அந்த சமூக பொருளாதார அதாவது பெற்றோரின் படிப்பளவு அவர்களுடைய வசதிகள் பிள்ளைகளுக்கு தேவையான தேவைகளை வழங்கக்கூடிய வசதிகள் இருப்பது நிச்சயமாக அந்த கல்வி மட்டத்திலே கல்வி அடைவு மட்டத்திலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த போகின்றது. என்ன பொறுத்த அளவிலே இந்த இந்த பரீட்சையானது உண்மையில அந்த சமூக பொருளாதார ரீதியிலே பின்தங்கிய நிலையில் இருக்கின்றவர்களுக்கு தான் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்றால் அவர்களுக்கு ஒரு தேசிய ரீதியிலே உங்கள் பிள்ளை எந்த அளவில் இருக்கின்றது என்ற அளவு விவரத்தை அது உண்மையிலேயே தருகின்றது.
இப்ப இதுல இந்த என்ன தெரியுதுன்னா, அதாவது இப்ப ஒரு கிளாஸ்லயே இப்ப இயர் நைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு குழந்தைக்கு நல்லா படிக்கிற குழந்தைக்கும் ஒரு இயர் நைன்ல இருக்கிற நல்லா ஸ்கோர் பண்ற நல்ல புள்ளிகள் எடுக்கிற ஒரு குழந்தைக்கும் புள்ளிகள் குறைவா எடுக்கிற குழந்தைக்கு இருக்கிற ஒரு இடைவெளி ஒரு 7 ஆண்டு இடைவெளி அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது இதுல வந்து சொல்றாங்க. இப்படி எனக்கு இதுல என்ன கேள்வி வந்துச்சுன்னா, நான் அதை கேட்ட நேரம் அப்படி அப்படி வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே போயிடாதங்கிற கணக்கில் வந்து அந்த பள்ளிக்கூடம் ஒதுக்கப்படுறதுக்கும் ஒரு மாதிரியாக பார்க்கப்படுறதுக்கும் நிராகரிக்கப்படுறதுக்கும் உள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா?
ஆக கூடுதலாக அந்த விடயத்தை அவர்கள் கணக்கில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இது நடக்க இருக்கின்ற சந்தர்ப்பம் அதிகம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் 3 ஆண்டு 5 நான் முதலே குறிப்பிட்டது போல இலகுவானது எந்த பெற்றோருக்குமே உதவக்கூடியது, ஆனால் 7 ஆண்டு 9 என்று வரும் பொழுது சற்று அதிக அளவிலான உயர்ந்த அளவிலான ஒரு தகமை தேவை, பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, அடைவு மட்டம் தேவை என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் வேற காரணங்களும் இருக்கலாம் ஏன் இந்த கேப் வாய்ந்துனா போய்கொண்டிருக்காது விரிந்து செல்கின்றது என்பதை.
எக்ஸாம் வச்சவே ஆனா அதை வந்து என்ன மாதிரி அந்த பிள்ளைகளை முன்னேற்றி கொண்டு வரலாம் என்று சொல்லி அவை செய்யணுமான்றது அதுக்குரிய ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமான்றது தெரியல பள்ளிக்கூட அளவுல.
ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப நேப்லானை பொறுத்த அளவுல நம்ம பின்னணி கொண்ட பிள்ளைகளுக்கு வந்து இந்த நேப்லான் அந்த அளவுக்கு பெரிய உதவியா இல்லாம இருந்தாலும் இது தேசிய அளவுல இது தேவையான ஒரு திட்டம்ங்கிற மாதிரிதான் உங்களுக்கும் படுது இல்லையா ரெண்டு பேருக்குமே?
ஆமா,
நிச்சயமா அது அறவே பயன்படாத ஒரு விடயம் என்று நாங்கள் சொல்ல முடியாது.
மிக்க நன்றி பரா, மிக்க நன்றி சங்கீதா. உங்க நீங்க ரெண்டு பேரும் கலந்து கொண்டதுக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சஞ்சயன்.
நன்றி
நன்றி நன்றி ரைசல். நன்றி கலந்து கொண்ட இருவருக்கும்.